الحمد لله المنعوت بجميل الصفات والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أصابكم من مصيبة فبما كسبت أيديكم صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام إذا كثرت ذنوب العبد ولم يكن له ما يكفرها ابتلاه الله تعالى بالحزن ليكفرها رواه البخاري صدق رسول الله صلى الله عليه وسلم விரிந்த விண்ணையும் பறந்த மண்ணையும் படைத்து விண்ணிலவின் மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன் மார்க்கத்தின் போதகர், சாந்தி மதம் ஏந்தி வந்த சாந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், இஸ்லாம் என்னும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து கற்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபை தாபிஈன்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்பூலோகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட அவனுடைய உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நன்னடியார்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டவனுடைய பரவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் எழுதிக்காமுடைய நீயத்துடன் அல்லாஹின் இல்லமாம் பள்ளி வாயிலே ஒன்று கொடும் இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிபிணங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசூலம் செய்து கொள்கின்றேன். நஸீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும் நாம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பயங்கரமான காலம், எவ்வளவு பயங்கரமான காலம். எங்கு பார்த்தாலும் சிக்கல், எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் அழிவுகள், அனர்த்தங்கள். கண்ணியமானவர்களே, முழு உலகத்தையும் இந்த சோதனைகள் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒட்டுமொத்தமான சோதனைகளையும் மூன்று தலைப்புகளுக்குள்ளே உள்ளடக்கலாம். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் என்றால், இன்று முழு உலகமும் மூன்று விதமான பயங்கரமான மனிதனுடைய சக்தியால் தாக்கு பிடிக்க முடியாத, எந்த டெக்னாலஜியாலும் அதற்கு முகம் கொடுக்க முடியாத கொடூரமான பயங்கரமான மூன்று விதமான சோதனைகளை கொண்டு சமூகம் வாட்டி வதைக்கப்படுகிறது. முதலாவது, புது புது பெயர்களை தாங்கிய விதம் விதமான உயிருக்கே உலை வைக்கக்கூடிய, உயிரை உறிஞ்சக்கூடிய கொடூரமான நோய்கள் சமூகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. முதலாவது சோதனை. இரண்டாவது, இயற்கை அனர்த்தம் என்று நானும் நீங்களும் பெயர் வைத்து அழைக்கக்கூடிய ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. அது சுனாமியாக இருக்கலாம், வெள்ளப் பிரளயமாக இருக்கலாம், பூமி அதிர்ச்சியாக இருக்கலாம்,
புயல் காற்றாக இருக்கலாம், மண் சரிவுகள் மூலமாக இருக்கலாம், இடி மின்னலின் மூலமாக இருக்கலாம், எரிமலைகளின் மூலமாக இருக்கலாம், உலக வெப்ப மயமாக்கம் என்ற பெயரிலாக இருக்கலாம், எதுவெல்லாம் மனிதனுடைய சக்திக்கு அட்பாட்பட்டு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்புடைய சோதனை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது மூன்றாவது சோதனை, வல்லரசு நாடுகளின் மூலமாக, கொடுங்கோல் ஆட்சியாளர்களின் மூலமாக, யகூதி நசாராக்களின் மூலமாக, இஸ்லாத்துடைய விரோதிகளின் மூலமாக இன்று இஸ்லாமிய சமூகம் நசுக்கப்படுகிறது, துன்புறுத்தப்படுகிறார்கள், அநியாயம் செய்யப்படுகிறார்கள், அநீதி இழைக்கப்படுகிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களை சகோதரர்களே, இப்படி மூன்று விதமான சோதனைகளை கொண்டு குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் வாட்டி வதைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த ஒதுக்கி இருக்கக்கூடிய அரை மணி காலத்தை பயன்படுத்தி இந்த மூன்று சோதனைகளை பற்றி நான் பேச வரவில்லை. சோதனைகளை பற்றி பேசுவதில் அர்த்தம் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது, அது முஃமினுடைய பண்பும் கிடையாது. உண்மையான முஸ்லிம், உண்மையான முஃமின் என்றால் இந்த சோதனை ஏன் வருகிறது, இந்த சோதனை ஏன் நடக்கிறது, எதன் காரணத்தினால் இந்த சோதனை இந்த பூமியை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது, எந்த பாவத்தால் இந்த சோதனை இந்த சமூகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது என்று படிப்பினை பெற வேண்டிய கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்குரிய காரணம் என்ன? ஏன் சமூகம் நசுக்கப்படுகிறார்கள்? ஏன் சமூகம் வாட்டி வளைக்கப்படுகிறார்கள்? ஏன் சமூகம் நோய்களை கொண்டு துன்புறுத்தப்படுகிறார்கள்? குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் இதற்குரிய தீர்வு என்ன? குர்ஆன் என்ன பேசுகிறது? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள் என்ன வர்ணிக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே. மேலே குறிப்பிட்ட திருக்குறள் அல்லாஹ் சொல்கிறான், மனிதா உனக்கு ஒரு சிக்கல் வருகிறதா, ஒரு பிரச்சனை வருகிறதா, ஒரு அநீதி இழைக்கப்படுகிறதா, ஒரு அநியாயம் நடக்கிறதா, ஒரு அடிச்சாட்சியம் நடக்கிறதா, இது ரப்பு அல்லாஹ் விரும்பி இறக்குவது கிடையாது. இது அல்லாஹ் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் பூமிக்கு இறக்குவது கிடையாது. மனிதனாக பிறந்த யாராக இருந்தாலும் சரி, அது காஃபிராக இருக்கலாம், அவனுக்கும் அநியாயம் செய்ய விரும்பாத ரப்பு எங்கட ரப்பு. இப்படி அல்லாஹ் இருக்கும் போது ஏன் இஸ்லாமிய சமூகம் மாற்றி வைக்கப்பட வேண்டும்? காரணத்தை சொல்கிறான், நான் என்னுடைய இஷ்ட பிரகாரம் இறக்குவது கிடையாது, உங்களையெல்லாம் அழித்து நாசமாக்க வேண்டும் என்ற தோரணையில் நான் சோதனைகளை இறக்குவது கிடையாது. மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாகத்தான் இந்த பூமிக்கு என்னுடைய சோதனை வருகிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். முட்டுப்புள்ளி வைக்கவில்லை கண்ணியமானவர்களே. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நான் தண்டனைகளை இறக்குவது கிடையாது, நீ செய்யக்கூடிய எல்லா பாவத்துக்கும் நான் தண்டனைகளை இறக்குவது கிடையாது. ஹதீஸுடைய கருத்து வருகிறது, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் நான் இந்த பூமிக்கு மேலால் என்னுடைய சோதனையை தண்டனையை இறக்குவேன் என்றால் இந்த பூமிக்கு மேலால் ஒரு பச்சை புல்லு கூட முளைக்காது. மனிதா நீ செய்யக்கூடிய அநேகமான பாவங்களை நான் பொருட்படுத்துவதே கிடையாது. அநேகமான பாவங்களை நான் மன்னித்து விட்டு ஒரு சில பாவங்களுக்காக வேண்டித்தான் இந்த சோதனைகளை நான் இந்த பூமிக்கு இறக்கி கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை அல்லாஹ் சொல்கிறார். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா கதுரத் துனூபுல் அபதி, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட அவனுடைய பாவம் கனத்து விட்டால், மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளை விட அவன் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகரித்து விட்டால். ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வுடைய ஒரு உஸ்லூப் இருக்கிறது, ஒரு சுன்னத், ஒரு வழிமுறை. ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்தால் அவனுக்கு 10 நன்மை அல்லாஹ் பதிவு செய்கிறான். 10 நன்மை, ஒரு பாவம் செய்தால் ஒரே ஒரு பாவம் தான் எழுதப்படுகிறது என்றால் ஒரு மனிதன் 9 பாவத்தை செய்துவிட்டு 1 நன்மையை செய்தால் அந்த 1 நன்மை அந்த 9 பாவத்தையும் அழித்துவிட்டு நன்மை நிகழ்த்திவிடும். இதெல்லாம் இறக்கத்தன்மை, இதெல்லாம் கூட இறக்கமடியாதவோடு என்னதான் ரசூலா சொன்ன இப்படி அல்லாஹ் அவகாசம் தந்தும் கூட உன்னுடைய பட்டோலையில் நீ செய்யக்கூடிய நன்மைகளை விட உன்னுடைய பாவங்கள் கனத்து விட்டால் அந்த பாவத்துக்கு குற்ற பரிகாரமாக அல்லாஹ் செய்யக்கூடிய வேலை என்ன தெரியுமா? துக்கம், கவலை, பீதி, அச்சம், பயம் இவைகளை கொண்டு நாம் உண்மை சோதிப்போம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. ஹஜ்ரல் அஸ்வத் கலைஞர்கள் அனைவர்களுக்கும் தெரியும். உம்ரா ஹஜ்ஜுக்கு போனவர்கள் தொட்டு முகந்திருப்பீர்கள். ஹஜ்ரல் அஸ்வத் உலகத்துடைய எந்த கல்லுக்கும் ஒத்து வராது. ஏனென்றால் அது உலகத்துடைய கல் அல்ல. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த கல் சுவனத்தில் இருந்து இறக்கப்படும் போது பாலை விட வெண்மையாக இருந்தது. பாலை விட வெண்மையாக பார்த்தவர்களுக்கு தெரியும், இப்பொழுது கருத்த நிறத்தில் இருக்கிறது. பெயரே ஹஜ்ரல் அஸ்வத், மிகவும் கருமையான கல். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், சௌவதத் முஹம்மாயா பனி ஆதம், ஆதமுடைய மகன் அவன் செஞ்ச அந்த பாவக்கரங்கள் அந்த கல்லை தொட்டு 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 முத்தமிட்டு அந்த கல்லை கூட அந்த பாவக்கரங்கள் கருக்க செய்து விட்டது. சிக்கூடிய உலமாக்கல் எழுதுகிறார்கள், எனவே உங்களுடைய பச்சிலம் குழந்தைகளை, உங்களுடைய பால் குடி குழந்தைகளை பாவம் செய்யக்கூடியவனுக்கு முத்தமிட கொடுக்காதீங்க. தொழாதவனுக்கு முத்தமிட கொடுக்க வேண்டாம். வட்டியோட தொடர்புடையவனுக்கு முத்தமிட கொடுக்க வேண்டாம். ஹராத்தை செய்பவனுக்கு முத்தமிட கொடுக்காதீர்கள். ஏன் அந்த கல்லையே இந்த பாவக்கரங்கள் கருக்க செய்து விட்டவென்றால் உங்களுடைய பச்சிலம் குழந்தைகளுடைய மிருதுவான சதையை இந்த பாவக்கரங்கள் என்ன பாடுபடுத்தும்? சுபகம். என்ன சொல்ல வருகிறேன் என்றால், பாவத்துடைய அசராத் அது பயங்கரமானது. கண்ணியமானவர்களே, எனவே நான் 3 விதமான சோதனைகளை சொன்னேன். நேரம் போதாது என்ற காரணத்தினால் சுருக்கமாக முடிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் 3 விதமான பாவங்களை சுட்டி காட்டினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காலத்துடைய தேவை, சூழ்நிலைக்கு தக்கவாறு தலைப்புகளை அமைப்பது உலமாக்களுடைய பொறுப்பு. அந்த அடிப்படையில் கண்ணியமானவர்களே, இங்கு இந்த 3 விதமான சோதனைகளையும் நான் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கசப்பான உண்மை இது. எனவே இந்த 3 விதமான சோதனைகளுக்கும் 3 விதமான பாவங்களை சுட்டிக்காட்டி, அந்த பாவம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தால் தௌபா செய்வோம் என்ற நியத்தில் கேளுங்கள், அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வானாக. முதலாவது, நோய்களை கொண்டு சமூகம் வாட்டப்படுகிறது. சுபஹானல்லாஹ், வயது வித்தியாசம் கிடையாது, பிறக்கின்ற குழந்தை பயங்கரமான நோயோடு பிறக்கிறது. மூன்று வயது குழந்தை பெயர் கூட ஷிபா. கண்ணியமானவர்களே, அவருடைய அந்த குழந்தையுடைய அப்பா பெண் குழந்தை சொல்கிறார், அதுல துவா செய்யுங்க, துவா செய்யுங்க. என்னுடைய பேத்தி 3 வயது, ஒரு சத்திர சிகிச்சை இருக்கிறது. சத்திர சிகிச்சை மேற்கொண்டோம். 3 வயது குழந்தை, நோயை கொடுப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அது அல்ல. பொறுமை காப்போம், அது அல்ல. ஆனால் என்னுடைய இந்த 3 வயது பேச்சு வீட்டில் இருந்து போகும்போது நான் அழக்கூடாது என்பதற்காக வேண்டி, அப்பா நீங்க அழாதீர்கள் அப்பா, நான் போய் ஒரு போது பிளாஸ்டர் ஒட்டி கொண்டு வாரேன் என்று என்னை ஆறுதல் படித்துவிட்டு என்னுடைய பேச்சு சென்றார். இன்று ஹஜ்ரத் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு 3 வருடங்கள், குழந்தைக்கு 6 வயது, 6 வயது மூளையையும் ஹார்ட்டையும் தவிர எந்த உடல் உறுப்பும் வேலை செய்வது கிடையாது. தூக்கிக் கொண்டுதான் பிரியவே, என்ன பாவம் செய்கிறது அந்த பச்சிலும் குழந்தை, என்ன பாவம் செய்திருக்கும் கண்ணியமானவர்களே. உதாரணத்துக்கு சமூகத்தில் நடக்கிற ஒரு இரு விடயங்களை எடுத்து காட்டினால் தான் எங்களுடைய புத்திக்கு படும் என்ற காரணத்தினால் நான் சொல்கிறேன். ஒன்று, இப்படி ஆயிரக்கணக்கான சரித்திரங்கள் இந்த சமூகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றன. நோய், கண்ணியமானவர்களே, வைத்தியமாயிரம் காரணங்களை சொல்லலாம், வைத்தியமாயிரம் காரணங்களை சொல்லலாம். நெடும்பால் வருகிறது, பன்றியால் வருகிறது, கோழியால் வருகிறது, கிருமியால் வருகிறது, அந்த நாட்டில் இருந்து வருகிறது, இந்த நாட்டில் இருந்து வருகிறது என்று வைத்தியமாயிரம் காரணங்களை பாடம் கற்பிக்கலாம். ஆனால் குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறது காரணம், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் காரணம், எந்த சமூகத்தில் விபச்சாரம் தலை விரித்து ஆட ஆரம்பிக்குமோ அந்த சமூகத்தை நோயிலிருந்து காப்பாற்ற முடியாது. மா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபீ கௌமின் கத் துஅமலு பிஹா ஃபீஹிம் அலானியத்தன் இல்லா வஹரஹும் அத்தாஊன வல் அவ்ஜா அல்லதீ லம் தகுன் ஃபீ அஸ்லாபிஹிம். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சமூகம் நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா, புது புது பெயர்களை தாங்கிய நோய்களை கொண்டு வாட்டப்படுகிறதா, எந்த நோய் வந்தால் வைத்தியர்கள் இதுதான் கடைசி நோய் என்று முடிவு கட்டுகிறார்களா, உயிரை உறிஞ்சக்கூடிய, உயிருக்கு உலை வைக்கக்கூடிய நோய்கள் தலைவிரித்து ஆடுகிறதா, அனைத்துக்கும் காரணம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், எந்த சமூகத்தில் விபச்சாரம் சர்வ சாதாரணமாக நடக்க ஆரம்பிக்குமோ அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் நோய்களை கொடுத்து சோதிப்பான் என்றார்கள். கண்ணியமானவர்களே, விபச்சாரம் என்ன சாதாரணமான பாவமா? சாதாரணமான பாவமா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டுமானால் இன்று சமூகத்தில் அந்நியர்களை விடுங்கள், இஸ்லாமிய சமூகத்தில் கூட இந்த பாவம் இன்று சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. வாலிபர்கள் தொடக்கம் திருமணம் முடித்தவர்கள் வரை இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய சரித்திரங்கள். கண்ணியமானவர்களே, என்ன சாதாரணமான பாவமா இது? அல்லாஹ்வுக்கு உடம்பால் செய்கின்ற ஆக மோசமான பாவம், அல்லாஹ்வுக்கு இணைக்கின்ற ஆக பயங்கரமான துரோகம். ஏன்? இதைத்தான் மக்கள் ஒளித்து ஒளித்து மறைத்து மறைத்து ஊரு கடந்து நாடு கடந்து கடல் கடந்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து செய்கின்ற பாவம். தக்குவாவுக்கு செய்கின்ற முதலாவது துரோகம் இது. இதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மனிதன் செய்யக்கூடிய பாவங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடிய பாவம் ஒன்று உலகத்தில் இருக்கும் என்றால் அது விபச்சாரம். எங்களை பார்த்து சொன்னார்கள், ஏ மனிதர்களே, வாலிபர்களே, கணவன்மார்களே, உங்களுடைய வாழ்க்கையில் பத்தினித்தனத்தை கடைபிடியுங்கள், பேணுதலை கடைபிடியுங்கள். அப்படி கடைபிடித்தால் தான் உங்களுடைய பெண் மக்களிடத்தில் பேணுதலை எதிர்பார்க்கலாம். ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ்வுடைய மஜ்மாவுக்கு வருகிறார். பெரும் சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, அப்துல் ரஹ்மான் இப்னு அவ், ஸுவைர் ரலியல்லாஹு அன்ஹும், பிரம்மாண்டமான சஹாபாக்கள் இருக்கிற மஜ்லிஸுக்கு வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய எனது மனது நாடுகிறது, நாயகமே அனுமதித்தார்கள். எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாள். கொதித்தெழுந்தார்கள் சஹாபாக்கள், அவருடைய ரோமங்கள் சிலிர்த்தன, அவருடைய முகத்துடைய நிறங்கள் சிவந்தன. சில சஹாபாக்கள் உரையில் இருந்த வாளை உருவிக்கொண்டு சொன்னார்கள், யார சூழல்லா தனி யார சூழல்லா அதுரி முகனுக்கவோ, உங்கள்கிட்ட வந்து விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறானா? உடுங்க நாயகமே, இவனுடைய கழுத்த 2 துண்டாக்குறேன் என்று கொதித்தார்கள். எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் கோவப்படல, ஆத்திரப்படல, ஆக்ரோஷப்படல. அந்த மனிதரை அழைத்தார்கள், இங்கே வா, பக்கத்தில் அமர வைத்து அவருடைய நெஞ்சத்தின் மீது கையை வைத்து கேட்டார்கள், உனக்கு தாய் இருக்கிறாளா? ஹாமியா ரசூலுல்லாஹ், எனக்கு தாய் இருக்கிறாள், உன்னுடைய தாயுடன் இன்னொருத்தன் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா? நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன், நாயகமே ஒரு போதும் விரும்ப மாட்டேன். உனக்கு மனைவி இருக்கிறாரா? திருமணம் முடித்திருக்கிறாய். ஆமியான சூழலா? திருமணம் முடித்திருக்கிறேன். அப்படி என்றால் இன்னொரு ஆடவன் உன்னுடைய மனைவியுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்வதை நீ விரும்புவாயா? இந்நாளில் ராஜரும் நிச்சயமாக சத்தியமாக நான் ஒரு போதும் விரும்ப மாட்டேன் நாயகமே. அடுக்கிக் கொண்டே போனார்கள் ரசூலுல்லாஹ். மகள் சகோதரி வந்த மனிதர் மறுத்துக் கொண்டே போனார். கடைசியாக சொன்னார்கள், இந்த பா, நீ விபச்சாரம் செய்ய அனுமதி கேட்கிறாய். நீ விபச்சாரம் செய்ய போகின்ற பெண் ஒன்றிருப்பின் ஒருத்தனுக்கு தாயாக இருப்பாள், அல்லது ஒருத்தன் சத்திய மனைவியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுடன் கூட பிறந்த சகோதரியாக இருப்பாள், அல்லது ஒருத்தனுக்கு பிறந்த மகளாக இருப்பாள். நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்வதை அந்த பெண்ணுடைய வீட்டு ஆண் எப்படி விரும்ப மாட்டானோ, மீறி நீ அந்த பெண்ணுடன் விபச்சாரம் செய்தால் நீ விரும்பாத செயலை அல்லாஹ் உன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக நடத்தாட்டுவான். நீ செய்தால் உன்னுடைய பெண்ணை விபச்சாரத்திலிருந்து பாதுகாக்க முடியாது என்றார்கள் ரசூலுல்லாஹ். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி திவானு ஷாஃபி என்ற ஒரு பைக்கோவை இருக்கிறது. இந்த சம்பவத்துக்கும் ஹதீஸுக்கும் தோதுவாக ஒரு பைத்தை கொண்டு வருகிறார்கள். இன்ன தினா தைனோன், தினாவை பொறுத்த வரைக்கும் அது கடன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடனுக்கு ஒப்பாக்கினார்கள், கடனுக்கு ஒப்பாக்கினார்கள். கடனுடைய நியதியங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். யாராக இருந்தாலும், அது சஹாபியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், கடன் என்றால் அது திருப்பி கொடுக்கப்பட்டே தீர வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, அப்படி கடன் இருக்கும் நிலைமையில் எவனாவது மௌத்தாகினால் அவனுக்கு சொர்க்கம் ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். திருமீதுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு மனிதன் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய உயிரை மயிரா மதித்து காபிர்களுடைய கூட்டத்தில் குதித்து வாளை உருவிக்கொண்டு போராடி துண்டு துண்டாக வெட்டப்படுகிறான், உடம்பு சல்லடை போன்று ஆக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கலிமாவுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை அற்பமாக மதித்து அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்து ஷஹாதத்துடைய அந்தத்தை அடைகிறான். ஷஹீத் ஒரு விடுத்தம், ரெண்டு விடுத்தம், மூன்று விடுத்தம் ஷஹாதத்துடைய அந்தத்தை அடையட்டுமே. அவன் உலகத்தில் அடுத்தவனுக்கு கடன் என்று ஒன்று கொடுக்க இருந்தால் அந்த ஷஹீதுக்கு கூட சொர்க்கம் ஹராம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். என்றால் கடன் லேசான வேலையா? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இந்த விபச்சாரத்தை கடனுக்கு ஒப்பாக்கினார்கள். அந்த கடன் எப்படி நிறைவேற்றப்படும் தெரியுமா? தன்னுடைய வீட்டு பெண்மணியின் மூலமாக அந்த கடன் நிறைவேற்றப்படும். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, சமீபத்தில் ஒரு கணிப்பீடு வந்தது. யூரோப் கண்ட்ரியை பேசல நான், இது இந்த பிரிட்டிஷ் அமெரிக்காவை பற்றி நான் பேசல, எங்களுடைய நாட்டுடைய கணிப்பீடை சொல்கிறேன். இது நான் மூன்று வருடங்களுக்கு முன்னால் வெளியிட்ட கணிப்பீடு என்று நினைக்கிறேன். எங்களுடைய நாட்டில் எய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய நோய், பயங்கரமான நோய், விபச்சாரத்தின் மூலமாகவே பரவக்கூடிய நோய். சுமார் 1800 லட்சம் பேர் எங்களுடைய நாட்டில் எய்ட்ஸ் மூலமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலையும் கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம் என்ன தெரியுமா? 50 பேர் முஸ்லீம்கள். அதிலையும் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய விடயம், 50வது நபர் யார் தெரியுமா? 16 வயதை எட்டிய ஒரு வாலிப பெண். யார் இவள்? வியாபாரம் செய்யக்கூடியவளா? கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவளா? வியாபார நிமித்தம் வெளிநாடு போய் வரக்கூடியவளா? கிடையாது. பாடசாலையில் படிக்கிற மாணவி, ஓலவல் ஏலவல் செய்யக்கூடிய மாணவி, அல்லது ஓலவல் ஏலவல் செய்துவிட்டு தனியார் கோர்சஸ்களுக்காக வேண்டி நகரப்புறங்களுக்கு தனியாக போக்குவரத்து மேற்கொள்கின்ற மாணவி. சமூகம் எங்கே போய்கொண்டிருக்கிறது? இனி எங்கிடம் கண்ணியமானவர் உலகத்தில் நிம்மதியா வாழ்றது? இனி எங்கே உலகத்தில் நாம் தலை நிமிர்ந்து வாழ்றது? 2 கிழமைக்கு முன்னால கெண்டினா மாநகரத்தில் எங்களுடைய பகுதியில் இதே ஜும்மாவுடைய நேரத்தில் இதே ஜும்மாவுடைய நேரத்தில் எங்களோட யூத் இயங்கிக் கொண்டிருக்கிறது கண்டி சிட்டி பகுதியில, மாஷா அல்லாஹ் நிர்வாகத்துக்கு கீழால் அவர்களுக்கு ஒரு ரகசிய தகவல் வருகிறது. இப்படி ஒரு உங்களுடைய ஜோடி ஒரு ஹோட்டலில் ஒதுங்க போகிறார்கள், அவர்களை பாதுகாருங்கள் என்ற செய்தி உடனடியாக ஜும்மாவையும் தியாகம் செய்து அந்த வாலிபர்கள் அந்த ஹோட்டலை வட்ட பண்ணி பார்த்தால் ரெண்டு பேரை பிடித்தார்கள். ஹவாயா அடித்த எங்களுடைய ஒரு வாலிப பெண் டியூஷன் கிளாஸ் வந்திருக்கிறாள். அதே நேரத்தில் எங்களுடைய ஒரு முஸ்லிம் வாலிபன் இவர்கள் அவர்களை பிடித்து பெற்றோர்களுக்கு தகவல் அனுப்பி அந்த தகப்பனை வரவைத்து அந்த பெண்ணுடைய அந்த வாலிப பெண்ணுடைய தகப்பனை வரவைத்து அந்த பெண்ணை அவருடைய கரத்தில் ஒப்படைத்த நேரத்தில் அந்த வாப்ப பாவித்த வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடைய மகள் தானே, உங்களுக்கு என்ன அவள் எப்படி போனான்? இவன் தகப்பனா இருப்பானா? அதே ஹோட்டலுக்கு முன்னால விபச்சாரத்துக்கு போக வந்திருக்கிறார், ஒப்படைத்திருக்கிறார்கள் இந்த பெக்கின் கெட்ட வாப்ப பேசுகின்ற வார்த்தை. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சமூகங்களே, சர்வ சாதாரணமாக சமூகத்தில் நடக்கிறது. நான் ஒன்றை சொல்கிறேன், இனி சமூகம் எங்கே நிம்மதியாக வாழ்வது? எனவே ரசூலுல்லா சொன்னார்கள், எந்த சமூகத்துல இப்படிப்பட்ட கேவலமான நிலை உருவாகுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ் பயங்கரமான நோய்களை கொண்டு வாட்டுவான். எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? அல்லதி லம் தக்குன் ஃபி அஸ்லாஃபிஹிம், உங்களோட மூதாதையர்கள், உங்களோட பாட்டன் பூட்டான், உங்களோட அப்பமார் கேள்விப்படாத புது புது பெயர்களை தாங்கிய உயிருக்கு உழை வைக்கக்கூடிய உயிரை உரிக்கக்கூடிய நோய்களை கொண்டு வாட்டப்படுவீர்கள் என்று 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, இது முதலாவது சோதனைக்குரிய காரணம். நேரம் சென்றுவிட்டது. இரண்டாவது, சுருக்கமாக முடிக்கிறேன். இரண்டாவது, ரப்பின் புறத்தில் இருந்து வரக்கூடிய சோதனை. இதற்கு உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் இந்த சோதனைகளுக்கு பட்டியல் போட்டு ஹதீஸ் அறிவித்தார்கள். பட்டியல் போட்டு எண்ணிக்கை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சில பாவங்களை பட்டியல் போட்டார்கள். அதுல ஆக முக்கியமான ஒரு பாவம், ஆனால் எங்களுடைய சமூகத்தில் அது ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்ட ஒரு பஞ்சமா பாதகம். காலையில சுபகுக்கு பின்னால் திறக்கப்படுகின்ற ஹோட்டல்கள் தொடக்கம், பாதையில் ஓடுகின்ற முச்சக்கர வண்டிகள் வரைக்கும் கசப்பான உண்மையை பேசுகிறேன். பொழுதுபோக்காக கருதி நிகழ்த்தப்படுகின்ற அல்லாஹ்வுடைய சோதனையை இந்த பூமிக்கு இழுத்து கொண்டு வரக்கூடிய பயங்கரமான பாவம் என்ன? அதுதான் இசை, ஆடல், பாடல், டான்ஸ், மியூசிக். சர்வசாதாரண கண்ணியமானவர்களே, என்னுடைய திருப்பிராயத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய திருப்பிராயத்தில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால், 20 வருடங்களுக்கு முன்னால், கொஞ்சம் உங்களுடைய பக்கங்களை புரட்டி பாருங்கள், மகரிபுக்கு பின்னால் எங்களுடைய வீடுகளில் என்ன சத்தம் கேட்டது? என்ன சத்தம் கேட்டது? சூரா யாசின், சூரா வாக்கியா, தபாரக்கல்லதி, துகான், அலிஃப் லாம் மீம் சஜதா போன்ற திருக்குர்ஆனுடைய சத்தம் எங்கள் ஒவ்வொருத்தருடைய செவிகளையும் தட்டின. இன்று ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வீட்டு மாலாத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தால் என்ன சத்தம் வருகிறது? குர்ஆனுடைய சத்தம் வருகிறதா, ஹதீஸுடைய சத்தம் வருகிறதா, அல்லது ஆடல், பாடல், டான்ஸ், மியூசிக், தொடர் நாடகங்களுடைய சத்தம் வருகிறதா? கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், திருமிதியுடைய ரிவாயத், இதா ஃபஅலத் உம்மத்தி 15 ஹஸ்லத்தன், எப்ப என்னுடைய சமூகம் 15 விதமான பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்ய ஆரம்பிப்பார்களோ, ஹல்லபிகள் பலா, அல்லாஹ்வுடைய சோதனை இந்த பூமிக்கு இறங்கும். எப்படி வர்ணித்தார்கள் தெரியுமா? தஸ்பீஹ் மணிமாலை இருக்கிறது, தஸ்பீஹ் மணிமாலை 100 மணி இருக்கிறது ஒரு மாலையில். அந்த தஸ்பீஹ் மணியுடைய மாலையுடைய அந்த கயிறு அருந்தால் அந்த 100 மணியும் ஒன்றன் பின் ஒன்றாக எப்படி பூமியில விழுமோ, இதே போல அல்லாஹ்வுடைய சோதனை இந்த பூமிக்கு வரும் என்றார்கள். அதுல 13-14 அகச் சொன்னார்கள், இந்த சமூகத்தில் இந்த ஆடல், பாடல், டான்ஸ், மியூசிக் சர்வ சாதாரணமாக பொழுதுபோக்காக கருதி நிகழ்த்தப்படுமோ அந்த சமூகத்தை அல்லாஹ்வுடைய சோதனையை விட்டு பாதுகாப்பது கஷ்டம் என்றார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னால் இந்த இசையை பற்றி ஒரு ஹுத்பா செய்ததற்கு பின்னால் ஒரு வாலிபர் வந்து சந்திக்கிறார். ஹஜ்ரத், மன்னித்துக் கொள்ளுங்கள், மன்னித்துக் கொள்ளுங்கள், இசைக்குள்ள இவ்வளவு கொடூரம் இருக்கிறதா, இசைக்குள்ள இவ்வளவு அண்ணாவுடைய தண்டனை இருக்கிறதா, ஹஜ்ரத் எனக்கு ஒரு பழக்கம் என்று பொழுதுபோக்கு, இரவு 10 மணிக்கு பின்னால் ஏதோ ஒரு FM-இல் சில சோக பாடல்கள் போடுவார்கள், அந்த பாடலை கேட்டுக் கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு தூக்கம் போகும், இயபோன் காதல் இருக்கும். அவர் சொல்லிட்டு சொல்கிறார், நேற்று இரவு ஹஜ்ரத் அப்ப 5 வருடத்துக்கு முன்னால சொன்னாரு, ஒரு இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு சரித்திரத்தை நான் வானொலியில் கேட்டேன். என்ன? ஒரு வாணிப பெண் தொடர்பு கொள்கிறார் வானொலியில் உள்ளவரோடு. அவர் கேட்கிறார், உங்களுக்கு இந்த நேரத்தில் என்ன பாடல் வேண்டும்? இந்த வாணிப பெண் சொல்கிறார், எனக்கு ஒரு சோக பாடல், ஒரு சோக பாடல். அடுத்த கேள்வி வருகிறது, எதற்காக வேண்டிய அம்மா சோக பாடல்? அந்த வாணிப பெண்ணுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்கள், என்னுடைய தாய் இறந்து 4 மாதமும் 10 நாட்களும் துக்க அனுஷ்டானம், அந்த வார்த்தையை பாவித்தாரு, துக்க அனுஷ்டானம் என்று எங்களுடைய மார்க்கத்தில் இஸ்தா என்று சொல்வோம், அந்த இஸ்தாவை முடித்துவிட்டு இன்றுதான் என்னுடைய தாய் வெளியே வருகிறாள். எனவே ஒரு சோக பாடல். நான் அடுத்த கேள்வி வருகிறது, யார் யாருக்காக வேண்டிய அம்மா இந்த பாடல்? இஸ்தாவில் இருந்து வெளியே வருகின்ற என்னுடைய தாயுடைய பேர்லையும், மன்னரைக்குள்ளே வசித்துக் கொண்டிருக்கிற என்னுடைய தகப்பனுடைய பேர்லையும். நான் உருவில்லா சொன்னார்கள் ரசூலுல்லா, ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் வபாத்தாகியதற்கு பின்னால் அந்த தகப்பனுடைய தாயுடைய ஜனாதாவை தொழிற்பதற்காக வேண்டி அவனுடைய மகன் முன்னால் வந்து நின்று, இதா கப்பர மர்ரத்தன், முதலாவது தக்பீரை கட்டிவிட்டான், அர்ஷு ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அர்ஷு குலுங்க ஆரம்பிக்கும், அல்லாஹ்வுடைய அரிசி நடுங்க ஆரம்பிக்கும். அல்லாஹ் கேட்பான், அரிசி ஏன் நடுங்குகிறாய், எப்படி நடுங்காமல் இருப்பேன் ரப்பே? ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவனுடைய ஜனாசாவை தொழுவிப்பதற்காக வேண்டி முதலாவது தக்பீரை சொல்லிவிட்டான், நான் எப்படி நடுங்காமல் இருப்பேன்? சொன்னாங்க ரசூலுல்லா, எப்ப அல்லாஹ் அந்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சுவர்க்கவாசியாக ஆக்குவானோ அப்பொழுதுதான் அரிசி குலுங்குவதை நிறுத்தும் என்றார்கள். இதை விட வேற பாக்கியம் என்ன வேண்டி இருக்கிறது கண்ணியமானவர்களே? எத்தனை ஆண் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், குறைந்தபட்சம் நான் கண்ணுடையதற்கு பின்னால் நான் தக்பீர் சொல்லி தொலைக்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள். சொன்னார்கள் ரசூலுல்லா, ஒருத்தனுக்கு பிறந்த மகன் அவன் வபாத்தாகியதற்கு பின்னால் இருக்கிறம் என்று, யா அல்லாஹ் என்னுடைய தாய் என்னுடைய தகப்பனுடைய பாவங்களை மன்னி என்று 10 செகண்ட்களை பாவித்து கையேந்தினாள். சொன்னார்கள் ரசூலுல்லா, 70,000 திரைகளை உடைத்துக் கொண்டு நேரடியாக அல்லாஹ்வுடைய அரசுக்கு போய் சேரும் அந்த துவா. துவா கேட்டால் போகும் என்றால் பாட்டு கேட்டாலும் போகும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. கண்ணியமானவர்களே, அன்று இரவோ எத்தனை காதுகள் அந்த இன்னிசை கானத்தை கேட்டனவோ அத்தனை காதுகள் செய்த பாவமும் அந்த தகப்பனுடைய மன்னருக்கு போய் சேரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் நாம் இன்று பிள்ளைகள் வளர்க்கின்ற லட்சணமாக இருந்து கொண்டிருக்கிறது கண்ணியமானவர்களே. சொன்னதுவா, இப்படிப்பட்ட பாவம் நடந்தால் இப்படிப்பட்ட பாவம் சமூகத்தில் நடந்தால் அந்த சமூகத்தை அல்லாஹ் புயல் காற்றை கொண்டு அழிப்பான், சூறாவளியை கொண்டு அழிப்பான், வெள்ள பிரளயத்தை அனுப்பி அழிவை ஏற்படுத்துவான். கடைசியாக சொன்னார்கள், அவர்களுடைய தோற்றத்தை பன்றி குரங்குகளுடைய தோற்றமாக மாற்றி அல்லாஹ்வுடைய அதாகுவது. நவீன உலமாக்கள் சொல்கிறார்கள், உண்மையிலேயே அவர்களுடைய தோற்றம் பன்றி குரங்குகளுடைய தோற்றம் மாற்றப்படாவிட்டாலும் அவனுடைய உள்ளம் பன்றி குரங்குடைய உள்ளமாக மாற்றப்படும். அதானே சமூகத்தில் நடந்திருக்கிறது. சமூகத்தில் ஒற்றுமை இருக்கிறதா? கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா? பக்கத்து வீட்டுக்கு மத்தியில் ஒற்றுமை இருக்கிறதா? எத்தனை வருஷமாக கோர்ட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். எதனுடைய ரிசல்ட்? இது எதனுடைய ரிசல்ட்? இசையுடைய ரிசல்ட். கண்ணியமானவர்களே, எனவே சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லம், எந்த கூட்டம் இந்த பாவத்தை செய்வார்களோ இவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை விட்டு தப்ப முடியாது. மூன்றாவது, சுருக்கமாக நேரம் சென்று விட்டது. வல்லரசு நாடுகளின் கெடுபிடி வியாபாரத்தில் மோசடி செய்ய ஆரம்பிப்பார்களோ, ஏமாற்ற ஆரம்பிப்பார்களோ, பொய் சொல்ல ஆரம்பிப்பார்களோ, வட்டியில் கை வைக்க ஆரம்பிப்பார்களோ, அடுத்தவனுக்கு குடிவெட்ட ஆரம்பிப்பார்களோ, ரசூலுல்லாஹ் செய்த விதத்தில் அல்லாமல் தன்னுடைய இஷ்ட பிரகாரம் தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை செய்ய ஆரம்பிப்பானோ, அந்த சமூகத்தை அல்லாஹ் மூன்று விதமான சோதனைகளை கொண்டு வாட்டுவான். ஒன்று, அந்த சமூகம் பஞ்சத்தை கொண்டு வாட்டப்படும். பட்டியல் போட்டு பாருங்கள், பஞ்சத்தை கொண்டு நசுக்கப்படுகின்ற நாடுகளை பட்டியல் போட்டு பாருங்கள். அது செஸ்னியாவாக இருக்கலாம், பொஸ்னியாவாக இருக்கலாம், சோமாலியாவாக இருக்கலாம், இராக்காக இருக்கலாம், பலஸ்தீனாக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், சிரியாவாக இருக்கலாம், லிபியாவாக இருக்கலாம், யமனாக இருக்கலாம், எகிப்தாக இருக்கலாம். நூத்துக்கு நூறு வீதம் இஸ்லாமிய நாடுகள். சோமாலியாவில் என்ன நடக்குது செய்தி கேள்விப்படையா? 2,58,000 பேர் பசியால் மாண்டு போய்விட்டார்கள். யார் காரணம்? கண்ணியமானவர்களே, சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகள். நான் உங்களை சொல்லவில்லை, ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை சொல்கிறேன். இரண்டாவது வசித்தத்தில் முஹ்னா, இதை நீளமாக பேச வேண்டும், நேரம் போறாது என்றதனால சுருக்கமாக சொல்கிறேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி கூடிக்கொண்டே போகும். உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. மூன்றாவதாக சொன்னார்கள், ஆக பயங்கரமான வார்த்தை, அடைகின் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் வல்லரசை சாட்டி விடுவார், கொடுங்கோல் ஆட்சியாளர்களை சாட்டி விடுவார். பட்டியல் போட்டு பாருங்கள், அடித்து முடித்த ஈராக், ஆப்கானிஸ்தான், அடித்து நொறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய செஸ்னியா, பொஸ்னியா, பலஸ்தீன், சிரியா, லிபியா, யமன், எகிப்த், கண்ணியமானவர்களே, நூத்துக்கு நூறு வீதம் இஸ்லாமிய நாடுகள். சிரியா எப்படிப்பட்ட பூமி? சிரியா எப்படிப்பட்ட பூமி? சஹாபாக்களுடைய கால் பாதங்களை முத்தமிட்ட பூமி. இந்த ரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அநியாயமாக வாலிப பெண்கள் கடத்தி கற்பழிக்கப்படுகிறார்கள். பத்திரம் குழந்தைகள் நிறுத்தி வைக்கப்பட்டு அறுக்கப்படுகிறார்கள். சமீபத்தில் வந்த ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்திருப்பீர்கள், துருக்கியில பேட்டி எடுக்கிறார்கள். 9 ஆண்களுக்குள்ள 9 ஆண் குழந்தைகள், 8-9 வயசு இருக்கும், வரிசையாக நிப்பாட்டி, ரப்பை விட, உங்களுடைய அல்லாஹ்வை விட இந்த ஈரானை ஆட்சி செய்கின்ற அந்த ஷியா பஷார், அகத் பஷார், இவன் சிறந்தவன் என்று சொல்லு. உங்க அல்லாவை விட எங்களுடைய அரசர், எங்களுடைய ஜனாதிபதி சிறந்தவன் என்று சொல்லு. அந்த 9 பச்சிலம் குழந்தைகளுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹு அக்பர். அல்லாவை தவிர வேறு நாயன் கிடையாது, அல்லாவை தவிர வேறு பெரியவன் கிடையாது. எங்களுடைய இறப்பு அல்லாஹ். 9 குழந்தைகளுடைய நாக்கையும் மறுத்தார்கள், நாக்கை மறுத்தார்கள். அந்த வீரர்கள், அந்த வீரர்கள், முஸ்லிம் வீரர்கள், உலமாக்களிடத்தில் பத்துவா கேட்ட செய்தி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எங்களுடைய பெண்களை, என்னுடைய மனைவி, என்னுடைய தாய், என்னுடைய மகள், என்னுடைய சகோதரியை எங்களுடைய கரத்தாலே கொலை செய்வதற்கு அனுமதி தாருங்கள். அந்த ஷியாக்களிடத்துல, அந்த யகூதிகளிடத்துல எங்களுடைய குலப் பெண்களை ஒப்படைத்து அவர்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு, அவர்கள் கற்பழிக்கப்பட்டு, சித்திரவதை செய்யப்பட்டு, துடித்து துடித்து இறப்பதை எங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியாது, முடியாது. எங்களுடைய பெண்களை நாங்களே கொலை செய்வதற்கு பத்துவா தாருங்கள் என்று கேட்ட செய்தி எங்களுக்கு வரலையா? என்ன நடக்கிறது கண்ணியமானவர்களே? சமூகத்தில் என்னென்ன யார் காரணம் இருக்கலாம்? சொன்னார்கள் ரசூலுல்லா, இப்படிப்பட்ட காலம் வந்தால் அதற்கு காரணம் யாரும் அல்ல, முதலாவது காரணம் இஸ்லாமிய வியாபாரிகள் என்றார்கள் ரசூலுல்லா. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இப்படிப்பட்ட சோதனைகளிலிருந்து நாம் விடுபடுவதற்கு ஆர்ப்பாட்டம் சரிவராது, இமெயில் அறிக்கை கொடிதூக்குவது சரிவராது, எதிர்ப்பு கருத்துகள் இன்டர்நெட்ல நாங்க இஷ்யூ பண்றது அல்ல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதைத்தான் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா வார்த்தையை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். லா தஸ்தபிலூ பித்துஆஇ அலா முலூகிக்கும். இப்படிப்பட்ட மூன்று விதமான சோதனைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தால், இந்த இக்கட்டான நிலைமைகளுக்கு நீங்கள் முகம் கொடுத்தால் உங்களுடைய ஆட்சியாளர்களை ஏசாதீர்கள், அரசியல்வாதிகளை ஏசாதீர்கள், அரசாங்கத்தை ஏசாதீர்கள். எந்த பிரயோஜனமும் கிடையாது. மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்துக்கு தௌபா செய்யுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தை விடுங்கள், ரப்பின் பக்கம் திரும்புங்கள், உண்மையான முஸ்லீமாக முஃமினாக மாறுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற சோதனைகளில் இருந்து உங்களுக்கு விமோசனத்தை பெறலாமே தவிர வேற எந்த விதத்தில் நீங்கள் கையாண்டாலும் ஒரு தூசை கூட எங்களால் நகர்த்த முடியாது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த மூன்று விதமான சோதனைகளும் இன்று நாம் செய்யக்கூடிய இந்த மூன்று விதமான பாவத்தின் மூலமாகத்தான் அப்பாவி மக்கள் வாட்டி வதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். இதுவரைக்கும் நாம் இந்த பாவத்திலிருந்து விடுபடவில்லையோ அதுவரைக்கும் தலை நிமிர்ந்து உலகத்தில் வாழ முடியாது, அதுவரைக்கும் சரியான முறையில் வியாபாரம் செய்ய முடியாது, அதுவரைக்கும் நிம்மதியாக இந்த பூமிக்கு மேலால் நடமாட முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் புத்தியை தந்திருக்கிறான், சிந்தனா சக்தியை தந்திருக்கிறான். இதை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மனித புனிதர்களாக மாறி இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு நிம்மதியாக இந்த பூமிக்கு மேலால் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்ந்துவிட்டு செல்லக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த இந்த நிலைமைக்கு உருவாக்கி ஆளாக்கி வளர்த்த எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ ரப்பே அவருடைய நோய்களை நீ லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்கள் யார் யாரெல்லாம் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ரப்பே அவருடைய மன்னரைகளை நீ பொன்னரைகளாக மாற்றிடுவாயாக. அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவாயாக. அவருடைய கபர்களை விசாலமாக்கிடுவாயாக. அவருடைய கபர்களை வெளிச்சமாக்கிடுவாயாக. அவருடைய பேர்களை சுவனவாசியுடைய பட்டியல் எழுதிடுவாயாக. எங்களுக்கு மாநிலமாக தந்திருக்கக்கூடிய எங்களுடைய மனைவி மக்களை பொருந்திக்கோயாள்லா, மார்க்கப்பட்ட கொடியாள்லா, தீனுடைய விளக்கத்தை கொடியாள்லா, உன்னுடைய தக்குவாக கொடியாள்லா, நல்ல பண்பாட்டாக கொடியாள்லா, மனித புனிதர்களாக உருவாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய குடும்பத்துக்கு நசீபாக்கிறியாள்லா. யாரா ரப்பே ரஹ்மானியாள்லா, எங்களுக்கு நீ அமானியமாக தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை பாதுகாக்கிறியாள்லா, கெட்டவர்களோடு சேர்ந்து கெட்டு போவதை விட்டும் பாதுகாக்கிறியாள்லா, மோசமானவர்களோடு சேர்ந்து சீரழிவதை விட்டும் பாதுகாக்கிறியாள்லா, கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி நாசமா போவதை விட்டும் பாதுகாக்கிறியாள்லா. எப்படி பரிசுத்தமாக தந்தாயோ ரப்பே, அதே பரிசுத்தவான்களாக உன்னிடத்தில் ஒப்படைக்கக்கூடிய பெற்றோர்களாக எங்களை ஆக்கி அதுக்கேற்ற பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக ஆக்கிறியாள்லா. யாரா ரப்பே ரஹ்மானியாள்லா, கெட்ட நோய்களை தந்து எங்களை சோதிச்சிடாதையாள்லா, மோசமான வியாதிகளை தந்து சோதிச்சிடாதையாள்லா, சுமக்க முடியாத நோய்களை தந்து சோதிச்சிடாதையாள்லா, செலவழிக்க முடியாத நோய்களை தந்து சோதிச்சிடாதையாள்லா. எந்த நோய் வந்தால் அதுதான் வாழ்க்கையில் கடைசி நோய் என்று உலகம் செல்கிறதோ அப்படிப்பட்ட பயங்கரமான நோய்களை விட்டு எங்களுடைய முழு பரம்பரையையும் பாதுகாக்கிறியாள்லா. யாரா ரப்பே ரஹ்மானியாள்லா, உன்னுடைய சோதனைகளை விட்டு எங்களை பாதுகாக்கிறியாள்லா, உன்னுடைய சோதனைகளை எங்களால் தாங்க முடியாத ரப்பே. யாரா எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய வியாபாரிகளை நேர்மையான வியாபாரிகளாக ஆக்கிறியாள்லா, பரிசுத்தவான்களாக ஆக்கிறியாள்லா. எந்த வியாபாரிகளை நாளுக்கு கியாமத்தினால நபிமார்களோட சோதாக்களோடு இருப்பார்கள் என்று வர்ணித்தார்களோ அப்படிப்பட்ட வியாபாரிகளுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை வியாபாரிகளையும் ஆக்கிடுவாயாக. யாருலா யாரா ரப்பே ரஹ்மானியாள்லா, இந்த உலகத்தில் எந்த சோதனைகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது யாழ்லா, அதற்கு எந்தெந்த பாவங்கள் காரணமாக இருக்கிறதோ யாழ்லா, அந்த பாவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் இந்த வினாடியே அதிலிருந்து தௌபா செய்து விடுபடக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை மட்டும் எங்களுக்கு நசீபாக்கிறியாள்லா. யாழ்லா ரப்பி ரஹ்மானியாள்லா, ஆக மொத்தத்தில் கடைசியாக ஒன்றை மாத்திரம் கேட்கிறோம் யாழ்லா, இதை நீ தராவிட்டால் நாம் நாசமா போவோம் யாழ்லா. நாம் கேட்காத விசேஷமான கேள்வி யாழ்லா, கேட்கிறதுவா யாழ்லா, இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தாலும் பிரச்சனை இல்லை யாழ்லா, அந்த சக்கரானத்துடைய கட்டத்தில் யாழ்லா, மலக்குள் மவுத் எங்களுடைய கண்ணுக்கு தென்பட்டதற்கு பின்னால் யாழ்லா, எங்களுடைய நாக்கு பேசுகின்ற கடைசி வார்த்தையை யாழ்லா, தூய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை சொல்லி சொல்லி சிரித்து சிரித்து அந்த மௌத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை மட்டும் தந்து எங்களுடைய முழு பரம்பரையை நீ கபூல் செய்து போயாள்ளா. துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.